2022 ஆகஸ்ட் மாத தென்றலிதழில் கதிரவன் எழில் மன்னனின் கதிரவனை கேளுங்கள் பகுதியில் ஆரம்ப நிலை நிறுவன யுக்திகள் பாகம் 19 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். முன்னுரை. ஆரம்ப நிலை நிறுவனங்கள் தழைத்து வளர வேண்டுமானால் அவை கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறைகள், தந்திரங்கள், யுக்திகள் யாவை என பலர் பல தருணங்களில் என்னை கேட்டதுண்டு. அவர்களுடன் நான் பகிர்ந்து கொண்ட சில குறிப்புகளே இக்கட்டுரை தொடரின் அடிப்படை. சீனட் தளத்தில் வந்த ஸ்டார்ட் அப் சீக்ரெட்ஸ் எனும் கட்டுரை தொடரின் வரிசையை சார்ந்து இதை வடிவமைத்துள்ளேன். ஆனால் இது வெறும் தமிழாக்கம் அல்ல. இதில் என் அனுபவபூர்வமான கருத்துக்களோடு சீனட் கட்டுரையில் உள்ள கருத்துக்களையும் சேர்த்து அளித்துள்ளேன். அவ்வப்போது வேறு கருத்து மூலங்களையும் குறிப்பிட்டு காட்ட உத்தேசம். கேள்வி. நான் சமீபத்தில் ஒரு நிறுவனத்தை ஒரு சக நிறுவனரோடு ஆரம்பித்துள்ளேன். ஓரிரு தேவதை மூலதனத்தாரிடமிருந்தும் சிறிய அளவு மூலதனம் பெற்று இதை நடத்தி வருகிறோம். இந்த நிலையில் விதைநில மூலதனத்தாரிடம் சென்று முயல்கையில் இந்த யோசனை பெருவளர்ச்சியை சமாளிக்குமா, வில் இட் ஸ்கேல் என்று பலர் கேட்கிறார்கள். இவ்வளவு புதிய நிறுவனம் இப்போதே பெருவளர்ச்சியை பற்றி யோசித்து நடைமுறைப்படுத்த வேண்டுமா, இல்லை என்றால் எவ்வாறு மூலதனத்தாருக்கு நம்பிக்கை அளிப்பது? விளக்குங்களேன். தொடர்ச்சி. கதிரவனின் பதில். பெருவளர்ச்சி கண்ட பின் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை ஆரம்ப நிலையிலேயே அமல்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்றாலும் நிறுவனம் மூலதனம் பெற வேண்டுமானால் அதை பற்றி யோசித்தே தீர வேண்டும் என்று சென்ற பகுதியில் கண்டோம். மேலும் பெருவளர்ச்சி என்றால் நிறுவனத்தின் விற்பொருள் அல்லது சேவை பெருமளவில் விற்கப்படும் நிலை என்றும், மூலதனத்தாரின் கவலை அப்போதாவது உங்கள் நிறுவனம் லாபகரமாக நடைபெற இயலுமா என்பது என்றும் கண்டோம். அதாவது விற்பொருளின் அடிப்படை அலகின் பேசிக் யூனிட் விற்பனை விலை, அதன் உற்பத்தி செலவு மற்றும் வணிக ரீதியான செலவு குறையுமா என்பதுதான் முக்கியமான கேள்வி என்று முன்பகுதிகளில் கண்டோம். மேலும் அடிப்படை அளவின் செலவு என்பது நிலைத்த செலவு மற்றும் வேறுபடும் செலவு என்று இரண்டு வகை செலவுகளின் கூட்டுத்தொகை என்றும், ஒரே ஒரு பொருளை உற்பத்தி செய்தாலும் மாறாதது நிலைத்த செலவு என்றும், தொழிற்சாலை, தகவல் மையம், குறைந்தபட்ச மேக கணினி போன்ற அவற்றுக்கான உதாரணங்களையும் கண்டோம். மேலும் பெருவளர்ச்சி நிலையில் நிலைத்த செலவின் விகிதம் மிக குறைவாக இருக்கக்கூடும் என்றும், அதனால் லாபகரமாக நடத்த வேண்டுமானால் அடிப்படை விற்பனை அளவின் வேறுபாட்டு செலவு விற்பனை விலையை விட குறைவாக இருக்க வேண்டும் என்றும் கண்டோம். வேறுபாட்டு செலவை கணிப்பது எளிதல்ல என்றாலும் அதன் அம்சங்களை ஆராய்ந்து எவ்வாறு கணிப்பது என்பதை விவரித்து வருகிறோம். உங்கள் விற்பனை அளவு அதிகரிக்க அதிகரிக்க நீங்கள் பயன்படுத்தும் பகுதி பொருட்கள் அல்லது கீழ்மட்ட சேவைகளின் லோயர் லெவல் சர்வீசஸ் விலைகளும் தொகுதி தள்ளுபடியின் வால்யூம் டிஸ்கவுண்டிங் அடிப்படையில் குறையும். அதனால் உங்கள் அடிப்படை விற்பனை அளவின் வேறுபாட்டு செலவும் குறைந்து கொண்டே வரும் என்ற கருத்தை உதாரணங்களுடன் விளக்கினோம். ஆனால் அடிப்படை வேறுபாட்டு செலவை குறைப்பதற்கான வழிமுறைகளை ஆரம்ப நிலையிலேயே அமுல்படுத்தி காட்ட வேண்டும் என்பது அவசியமில்லை. அது நிறுவன வளர்ச்சிக்கு பெரிய தடையாக கூட முடியக்கூடும். அதனால் ஆரம்ப நிலையில் வாடிக்கையாளர்களை வேகமாக பெற்று விற்பனை வளர்ச்சி வேகத்தை அதிகரிப்பதில் தான் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் விவரித்தோம். அப்படி இருக்க பெருவளர்ச்சி நிலையில் லாபகரமாக நடக்குமா என்று கேட்கும் மூலதனத்தாரை திருப்திப்படுத்த மொத்த விற்பனை வரவு நிறுவனத்தின் மொத்த செலவை விட அதிகமாக இருக்கும் என்றும் கணிப்பீடு காட்ட வேண்டும் என்றும் கூறினோம். சராசரி அடிப்படை விற்பனை விலையை ஆவரேஜ் யூனிட் செல்லிங் பிரைஸ் ASP ஆரம்ப காலத்திலேயே கணிப்பிடுவதற்கான சில வழிமுறைகளை சென்ற பகுதியில் கண்டோம். குத்துமதிப்பான மொத்த வரவை கணிக்க பெரும்பாலும் அந்த ASP எத்தனை அடிப்படை அளவு விற்கப்படும் என்ற எண்ணிக்கையால் பெருக்கினால் போதும். ஆனால் இந்த குத்துமதிப்பு மொத்த வரவை இன்னொரு வழியிலும் கணிக்கலாம். அந்த சராசரி விற்பனை விலையை உங்கள் விற்பொருள் அம்சங்கள் மற்றும் வாடிக்கையாளர் வகைகளை வைத்து உங்கள் வருமான வளர்ச்சி திட்டத்தின் மூலமும் கணிக்க இயலும். பொதுவாக உங்கள் விற்பொருளை சிறியது, நடுரகம், சிறப்பளவு என்று அதிகரிக்கும் அம்சங்களை கொண்ட 3 ரகங்களாக பிரித்து கொள்ள இயலும். ஒவ்வொரு மட்டத்துக்கும் ஒரு சராசரி விற்பனை விலையை அனுமானித்துக் கொள்ள வேண்டும். தேவையானால் அந்த விலைகளை பிறகு மாற்றி அனுமானித்துக் கொள்ளலாம். இதற்கு வெற்றி கணியேட்டு பயிற்சி என்று கேலியாக குறிப்பிடுவார்கள். ஆனால் இம்மாதிரி மாற்றக்கூடிய கணிப்பு கட்டமைப்பு வருமான திட்டங்களுக்கு அத்தியாவசியம். அதே போல் வாடிக்கையாளர்களை சிறிய, நடுத்தர, பெரிய என்று மூன்று வகைகளாக பிரிக்கலாம். அப்பிரிவுகள் பெரும்பாலும் அந்த வகையில் உள்ள வாடிக்கையாளர்கள் அளிக்கும் சராசரி வருமானத்தை கொண்டு இருக்கும். ஆனால் நீங்கள் குறிவைக்கும் வணிக பரப்புக்கு ஏற்ப அந்த வருமான எல்லைகள் வேறுபடும். நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கு மீடியம் டு லார்ஜ் என்டர்பிரைசஸ் விற்பதானால் பொதுவாக சிறியது வருடத்துக்கு 50,000 குறைவான வருமானம் என்பார்கள். 250,000 வருட வருமானம் வரை நடுத்தர வாடிக்கையாளர் எனலாம். அதற்கு மேல் பெரிய வாடிக்கையாளர் எனலாம். அடுத்து எவ்வளவு ஒவ்வொரு மட்ட வாடிக்கையாளரும் எந்த விற்பொருள் அம்ச மட்டத்தை எத்தனை அளவு வாங்குவார்கள் என்று ஒவ்வொரு வருடத்துக்கும் அனுமானிக்க வேண்டும். இது 3×3 ஆன ஒரு கணிப்பேடாக கட்டமைக்க இயலும். 9 கட்டங்களில் தகுந்த விற்பனை அளவால் அந்த அம்ச மட்டத்தின் சராசரி விற்பனை விலையை பெருக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த 9 எண்ணிக்கைகளையும் கூட்டினால் அவ்வருடத்துக்கான மொத்த விற்பனை வரவு கிடைக்கும். அப்பாடா, 2 வழிமுறைகளிலும் கணிக்கும் மொத்த வரவு கிட்டத்தட்ட ஒரே அளவாக இருக்க வேண்டும். அதற்காக விற்பொருள் அம்ச மட்டங்களின் சராசரி விலையையும் வாங்கும் வாடிக்கையாளர் எண்ணிக்கைகளையும் கொஞ்சம் இப்படி அப்படி மாற்றி கணிக்க வேண்டி இருக்கும். ஆனால் இந்த விலைகளும் எண்ணிக்கைகளும் மூலதனத்தார் நம்பக்கூடிய அளவு இருக்க வேண்டும். இதில் ஒன்று வெளியார் அறிக்கை அடிப்படையில் கணித்தது என்பதால் நம்பிக்கை வரக்கூடும். ஆனாலும் உதாரணமாக எல்லா வாடிக்கையாளரும் பெரிய அளவினர், அவர்கள் அனைவரும் சிறந்த விற்பொருள் அம்ச மட்டத்தையே வாங்குவார்கள் என்று அபாண்டமாக காட்டினால் நம்பிக்கை தகர்ந்துவிடும். மொத்த வரவை பற்றி அரசியாயிற்று. அடுத்து மொத்த செலவை பற்றி அடுத்து வரும் பகுதியில் காண்போம். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், Boston.